நமஸ்காரம். நாம பெருமானை அடைவதற்கு சில படிக்கட்டுகள் உள்ளன. அதை நாத்திகனாக இருக்கும் ஒருத்தனை ஆஸ்திகனாக மாற்றி, அதுக்கப்புறம் அவனை பக்தனாக்கி, பின்னால் சரணாகதி அளவுக்கும் கொண்டு போய் பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார். இது இப்படி ஒவ்வொரு நிலையில் இருக்கிறவனுக்கு ஒவ்வொன்றை சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கண்ணன் கீதையில் சொல்லும் போது திரைகுண்ய விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனான்னு ஒரு வார்த்தை சொல்றார். மூன்று குணத்தவர்களுக்கும் வேதம் உபதேசிக்கும். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகிய அனைவருக்கும் உபதேசிக்கும். ஆனா அந்தந்த குணத்தில் இருக்கிறவன் அந்தந்த உபதேசத்தை எடுத்துக்கணும். இப்ப யாரோ தர் நாத்திகர், அவருக்கு நம்பிக்கையே இல்லைன்னால் அபிசார கர்மங்கள்னு இருக்கு வேதத்திலே. அப்படின்னா வாமாச்சார்னு சொல்லுவா, வைப்பு, எடுப்பு, பில்லி, சூனியம், இதை பத்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ. அது போல இந்த அபிசார கர்மாங்கிறது ஒருத்தன் கெட்டுப்படணும், அழிஞ்சுடணுங்கிறதுக்காக சொல்றது. இப்ப எனக்கு ஒரு விரோதி இருக்காருனா சேனையாகம்னு ஒண்ணு பண்ணா பகைவன் அழிஞ்சே போடுவார், இன்னும் வேதத்திலேயே இருக்கு. இப்படிலாம் போய் சொல்லலாமான்னு கேட்டால், ஒரு சாஸ்திரத்தில் விசுவாசமே இல்லாதவன், வேதத்துல நம்பிக்கையே இல்லாதவனுக்கு அந்த நம்பிக்கையை முதல்ல வரவழைச்சா தான் மேலவனுக்கு ஆத்மா பரமாத்மாவை பத்தி சொல்லவே முடியும். அந்த நம்பிக்கையை வரவழைக்கிறதுக்காக வேதம் இதை போல தாழ்ந்த கர்மங்களையும் சொல்லுகிறது. அதெல்லாம் தமோ குணத்தோடு இருக்கிறவாளுக்கு ரொம்ப தூக்கம், சோம்பல், கவனக்குறைவு, இப்படியே எண்ணங்கள் இருந்தா அது தமோ குணம், அதனாலதான் ஏற்படுறது. அப்படி இருக்கிறவர்களுக்காகத்தான் இந்த சேனையாகம், அபிசார கர்மம், அதெல்லாம் தள்ளத்தக்க கர்மங்கள் சொல்லப்படுகின்றன. ஒருத்தர் இப்ப அந்த மாதிரி ஒண்ண பண்ணி பகைவன் போய் வேதத்துல நம்பிக்கை வந்துடுத்துன்னு வச்சுங்க, அப்ப வேதம் என்ன சொல்லித்துன்னு புஸ்தகத்தை புரட்டுவார். அப்பதான் அது சொல்லும், உடம்பு ஆத்மாவும் ஒண்ணு இல்ல, அது ரெண்டும் வேறேன்னு புரிஞ்சுக்கோ. நீ யாரோ ஒரு விரோதி போறதுக்காக அவன் அழிச்ச, அவன் எல்லாம் உன் உடம்புக்கு வந்த விரோதி, ஆத்மாவுக்கு விரோதிகளே கிடையாது அப்படின்னு சொல்லும். ஓ தேவலே, இது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அப்படின்னா இப்ப நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னால் நான் எதை அனுபவிக்கணும், எதை அடையணும் என்கிற ஆசை வரும். அப்ப இந்த லோகத்துல சுகமா இருக்கணும், வேலைக்கு போகணும், நன்னா சம்பாதிக்கணும், கல்யாணம் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் ஆசைப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனா இந்த ஆசையோட நிற்காமல் அவனுக்கு ஓஹோன்னு பணக்காரனாகவோ ஏன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு கூட ஆசை வந்துடும். இந்த ஆசை எல்லாமே ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடுகள். இதுதான் இப்ப அடுத்த மேல்நிலை. ரஜோகுணத்தோட இருக்கிறவன் இதெல்லாம் ஆசைப்படுவான். அதுக்கும் வேதம் வழி சொல்றது, உனக்கு மழை வேணுமா, அதுக்கு காரீரின்னு ஒரு யஜ்ஞம் இருக்கு பண்ணு, பணம் வேணுமா, வாயவியம்னு ஒண்ணு இருக்கு பண்ணு, பிள்ளை வேணுமா, புத்திர காமேஷ்டி இருக்கு பண்ணு, சொர்க்கத்துக்கே போகணுமா, ஜோதிஷ்டோமம்ங்கிற யாகம் இருக்கு பண்ணு, அப்படியே எல்லாத்தையும் சொல்றது. இது எல்லாமே காமிய கர்மங்கள். நாம் ஏதோ ஒன்று விருப்பப்பட்டுட்டு அதை அடையணுங்கிறதுக்காக பண்றது, அதை செய்யறான், அதெல்லாம் கிடைக்கும். ஆனா அது எல்லாமே நிலை நில்லாதது, நித்தியம் இல்ல, இதுக்கு மேல ஏதான் நித்தியமா இருக்கணுங்கிற ஆசை வருது அவனுக்கு. அப்ப வேதம் அவனுக்கு, ஓஹோ இதெல்லாமே பண்ணாதே, நான் கீழே உனக்கு சேனையாகும் சொன்னேன், தமோ குணத்தோட இருக்கிறச்சே வேண்டாம் விட்டுடு, அப்புறம் உனக்கு ஏதோ சொர்க்கம் போறதுக்காக இது சொன்னேன் வேண்டாம் விட்டுடு. இப்ப மூணாவது நிலை, பக்தி பண்ணு, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பெருமான் அடையணும் அதை தெரிஞ்சுக்கோ, நீயே இல்லை அவனுடைய சொத்து தான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும். சரின்னு நம்ம பக்தனாகவும் வருவோம். ஆனா அது பெரிய கஷ்டம் தெரிஞ்சு போடும். கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அதெல்லாம் அவ்வளவு எளிதும் இல்லை. மேலும் பெருமானால காக்கப்பட வேண்டிய நான், அவருக்கு சொத்தான நான், நான் ஏன் சுவாமி படணும், எங்க அப்பா நன்னா வச்சிருக்காருனால் நான் எதுக்கு படணும், சௌக்கியமா அவ அப்பாவுக்கு நான் பிள்ளைன்னு ஒத்துணுட்டா போறாதா, தானே எங்க அப்பா என்ன காப்பாத்திட்டு போறார். அதே போல நன்னா தம் முயற்சியால பெருமான அடையணும்னு இருக்கிறவனு கூட சட்டுன்னு தோணிப்படும், நம்ம எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம், அவர் தான் சர்வ வல்லமை பொடுத்தவர், தானே இப்ப அவர் சேர்த்துனுட்டு போறார், அப்பதான் சரணாகதிங்கிற எண்ணம் வருது. இப்ப நாலாவது நிலை பாருங்க. அப்ப சாத்திகர்களுக்கெல்லாம் பக்தியை சொன்னார், அப்படியே பக்தி பண்ணணும்னாலும் கூட நம்ம முயற்சியே வேண்டாம், அவரால் ஏற்பட்ட பக்தியா இருக்கட்டும், அவரிடத்துல விட்டுடுவோம், அவரிடத்துல சரணாதி பண்ணுவோம் அப்படிங்கிற உயர்ந்த பரமசாத்திகர்களுடைய நிலைக்கு வரான். அந்த நிலையில இருக்கிறவனுக்கு கீழே சொல்லப்பட்ட எல்லாமே தள்ளுபடி. இப்போ அப்படியே பிரபன்னனா சரணாகதனா உன் திருவடிகளே தஞ்சம் புகழ்னு வந்தவன் விரோதி போகணும்னு சேனையாகம் பண்ணுவனான்னா இந்த கீழே முதல் லெவல்ல பார்த்துமே கண்டிப்பா பண்ண மாட்டான். அந்த தாழ்ந்தவனுக்கு அது. அப்ப பகவான் ஒவ்வொருத்தனையா மாத்திட்டு வர்றார். வேதத்துல நம்பிக்கையே இல்லாதவனுக்கு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு சிலதை சொன்னார். நம்பி பணத்துக்காக ஓடி வந்தவனுக்கு சொர்க்கம் போற அளவுக்கு வழிகாட்டினார். ஓஹோ இந்த சொர்க்கம் அளவுக்கு கூட நித்தியம் இல்லை, இதெல்லாம் ஓடிபடும், நித்தியமா இருக்கிறது வேணும் அப்படின்னா சரி வா உன் முயற்சியால பக்தி பண்றதுக்கு வாங்கினார். பண்ணும் ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சு போச்சு, வேண்டாம் என் முயற்சியை நம்பு சரணாகதி பண்ணு அப்படின்னு நாலாவது நிலைக்கு உயர்த்தினார். இது எல்லாமே வேதங்கள் தான் நமக்கு உபதேசம் பண்ணுகின்றன. இவ்வளவு அழகான கான்செப்ட் பாருங்க, எல்லாருக்காகவும் சொல்றது. இன்னாரினை யாருங்கிறது இல்ல, இந்த சம்பிரதாயத்துல இவா தான் இருக்கலாம், இவாள வெளியில போயிடணும் அப்படிலாம் சொல்லவே சொல்லாது. நான் பிலீவர்ஸ் நம்ம அதைக்கொண்டு ஒத்துக்கிறது பாருங்க, சனாதன தர்மத்தே இல்லே நாஸ்திகன் ஒருத்தன் சொன்னா கூட அவனுக்கு கூட வேதங்கள் சொல்றது, நீ கவலைப்படாதே உன்னையும் நான் உள்ள கொண்டேன்ட்டு. அப்படின்னா இந்த ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் எவ்வளவு பரந்த மனப்பான்மை கொண்டது, அதை கண்டிப்பா நம்ம படிக்கணும் இல்லையா. இப்போ உங்க எல்லாரிடத்திலையும் ஒரு வேண்டுகோள், பிப்ரவரி மாசம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டு பல பிள்ளைகள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கிராம கோவில்கள் அர்ச்சகர்கள் அப்படியே இருக்கிறவாளுடைய 7, 8, 9, 10 வயசு யாரெல்லாம் இப்போ பூணல் போட்டிருக்காளோ அவர்களுக்கு வந்து பாடசாலை படிக்கணும், வேதம் கற்றுக்கணும், திவ்ய பிரபந்தம் சொல்லணும், நல்ல பேச்சாளராக சனாதன தர்மத்துக்காக வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவா நீங்கள் தான் கொஞ்சம் எங்களுடைய சார்பில் போ கொஞ்சம் ரெப்ரசன்ட் பண்ணி ஒத்தொத்தரட்டையும் பேசுங்க. நீங்கள் 45,000 பேர் கேட்டுருக்கீள், மனசு வச்சுன்னா ஒரு 45,000 0.1% சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட 45% கிடச்சிருவா. பாடசாலை நன்னா வச்சுருக்கோம், கண்டிப்பாக இன்னும் பல பேரை இந்த வருஷம் அதில் சேர்க்கணும். பூர்ணமாக வேதாத்தியனம், பூர்ணமாக திவ்ய பிரபந்தம் நன்னா சொல்லிக் கொடுத்து புரோஹிதரா அர்ச்சகரா வேத அத்தியாபகரா அனுப்பிச்சு வைக்கிறோம். 8 வருஷம் 10 வருஷம் படிக்கணும். இந்த பிள்ளை 8 வயசுக்கு சேர்ந்தான்னா 18-20 வயசுக்கு முடிச்சு விட்டுடுறோம். கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்து பல கிராம கோவில்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவா பல பேர் ஏன் நன்னாவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவா, எதுக்கு என் பிள்ளை இந்த மாதிரி தவிச்சுட்டு இருக்கணும், எனக்கு ஓகே அவன் நன்னா படிக்கட்டும் வேதம் படிக்கட்டும் இருக்கிறவாளே, நீங்கள் கொஞ்சம் அப்ரோச் பண்ணி தயவு செய்து நீங்கள் அதுக்கு என்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தான் கிடைச்சதுன்னு வச்சுங்க, உடனே உங்கள் பிராட்காஸ்டர் நம்பர் இந்த ஆடியோ கிளிப்ஸ் டெய்லி எங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கோ அந்த நம்பருக்கே ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் என்னன்னு ஃபாலோ அப் பண்ணுறோம். உபநயன் ஆயிருக்கணும், பூனல் ஆயிருக்கணும், ஆன பிள்ளை இப்போ போடுறதா இருந்தால் கூட சரி. நாங்கள் மீண்டும் இப்போ மே மாச கடைசியில் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சவுடனே பாடசாலை ஆரம்பிச்சிருவோம், அந்த சமயத்தில் சேர்த்து விடுவோம். கொஞ்சம் இந்த விஷயத்தை நீங்கள் முக்கியமாக என் பணி அப்படின்னு எடுத்துக்கொண்டு பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.